මීළඟට අබුබගර් ගරුමන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් තිබෙනවා.
සභිකේ තලමී රාංගම උරුපිනර් අවර්களே, கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தொடர்பான விவாதத்திலே கலந்து கொள்வதை ஏற்று பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியிலும் சமூக அபிவிருத்தியிலும் கல்வி மிக முக்கிய பங்கினை வகிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். கடந்த காலங்களிலே கல்விக் கொள்கையை உருவாக்குவோரும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளும் அதுபோன்று நிறுவனங்கள் ரீதியான தொடர்பாடல் இல்லாமல் இருந்தமையினாலும் சிறந்த திட்டமிடல் இல்லாத காரணத்தினாலும் கல்வியிலே கல்வி சீர்திருத்தத்திலே பாரிய சிக்கல் நிலையை தோன்றியது. இவர்கள் விஞ்ஞானபூர்வமான தகவல்களை சேர்த்துக் கொண்டு நாட்டுக்கு பொருத்தமான ஒரு சிறந்த கல்வி சீர்திருத்தத்தை இவர்களினால் உருவாக்க முடியாமல் இருந்தது. இதனால் இந்த நாட்டினுடைய கல்வியினுடைய தரம் குறைந்ததை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். இந்த அடிப்படையில் 2025 ஆண்டு வரவு செலவு திட்டம் அதுபோன்று 2026 வரவு செலவு திட்டத்திலே பாரிய அளவு நிதி கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே 704 பில்லியன் ரூபாய்கள் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிதியை கொண்டு எங்களுடைய நாட்டினுடைய கல்வி அபிவிருத்தியை மேற்கொள்வது மாத்திரமல்ல, இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்திலே எதிர்காலத்திலே சமூக மேம்பாட்டை ஏற்படுத்துவதற்காக இந்த கல்வி சீர்திருத்தத்தை நாங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது. கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற போது எங்களுக்கு தெரியும், 2010 பிறகு பெருமளவு நிதி கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே 2.04 வீத கல்விக்கான நிதி ஒதுக்கீடு காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக எதிரே வருகின்ற காலங்களிலும் இந்த கல்விக்கான நிதி ஒதுக்கீடுகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக இலங்கையினுடைய கல்வி சீர்திருத்தமானது காத்திரமான சமூக மாற்றத்தினுடைய அடிப்படையில் மேற்கொள்ளப்பட கூடியதாகவும் உள்ளது. இந்த அடிப்படையிலே இந்த நாட்டினுடைய குடித்தொகை அதுபோன்று நாட்டினுடைய பொருளாதார எதிர்பார்ப்புகள் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவது அது மாத்திரமல்ல, கலை கலாச்சார விளிமையை மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இந்த கல்வி சீர்திருத்தம் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. குறிப்பாக சமூகங்களுக்கும் அதுபோன்று கல்வி சீர்திருத்தத்துக்கும் இடையிலே மிக நெருக்கமான பின்னிப்பிணைந்த தொடர்புகள் காணப்படுகின்றன. எமது நாடு பல இனங்கள் பல மதங்கள் மொழி பேசுகின்றவர்கள் காணப்படுகின்ற பல்வகமை தன்மை கொண்ட ஒரு நாடாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதோடு சமூக ஏற்றத்தாழ்வை குறைக்கும் வகையில் இந்த கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் எமது நாடு கடந்த காலங்களிலே கல்வி மறுசீரமைப்புகளினால் பல்வேறு மட்டங்களில் பல ஏற்றத்தாழ்வுகளை அடிப்படையாக கொண்ட கல்வி சீர்திருத்தத்தை இவர்கள் மேற்கொண்டார்கள். அதனால் நகர பாடசாலைகளுக்கும் கிராம பாடசாலைகளுக்கும் இடையே பாரிய ஏற்றத்தாழ்வுகள் காணப்பட்டது. இதனால் நாங்கள் எதிர்பார்த்த அந்த கல்வி இலக்கினை கடந்த 76 வருடங்களாக அடைய முடியாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, பாடசாலை கட்டமைப்புகளை நாங்கள் பார்க்கின்ற போது பல்லித்துவமான இந்த நாட்டிலே சமூக வேறுபாடுகளை ஏற்படுத்துகின்ற விதத்திலே கடந்த காலங்களிலே இவர்கள் கல்வி திட்டங்களை உருவாக்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே புதிய கல்வி சீர்திருத்தத்தினூடாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற அபிவிருத்தி இந்த நாட்டிலே விரைவாக ஏற்படுத்த முடியும்
என்று நன்றி.
கல்வி சீர்திருத்தம் சமூக தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே எல்லோருக்கும் கல்வி அதாவது சிறந்த கல்வியினுடைய அடைவு மட்டத்தை உருவாக்குவதற்கு வளங்களை பயன்படுத்திக் கொண்டு தொழில்நுட்பம் தகுதியான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் இதற்கான ஆசிரியர்கள் அதிர்வுகளை பயிற்றுவிக்கின்ற நடவடிக்கைகளும் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், அதாவது வகுப்பறை என்பது ஒரு தாயினுடைய கருவறைக்கு ஒப்பிடப்படுகின்ற விஷயம். இந்த வகுப்பறையில் தான் அரசியல்வாதிகள் உருவாக்கப்படுகிறார்கள், நாட்டினுடைய தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள், சமூக சிந்தனையாளர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். ஆகவே அந்த வகுப்பறையிலே கடந்த காலங்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது தொழில்நுட்பத்தை அல்லது டிஜிட்டல் முறையிலான கல்வியை அங்கு வகுப்பறைகளிலே நாங்கள் காண கிடைப்பதில்லை. அந்த அடிப்படையிலே புதிதாக இந்த கல்வி சீர்திருத்தத்தின் மூலமாக வகுப்பறைகளிலே நாங்கள் பாரிய மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். குறிப்பாக வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளிலே ஆன்லைன் முறை, அதுபோன்று இ லேர்னிங், இன்டர்நெட், அதுபோன்று வர்ச்சுவல் எஜுகேஷன், ஸ்மார்ட் போர்ட் சிஸ்டம், டிஜிட்டல் டிராயிங், டிஜிட்டல் பெயிண்டிங், அதுபோன்று கன்செப்ட் ஃபார்மேஷன், அதுபோன்று எங்களுடைய வகுப்பறைகளிலே 3D ஃபார்மேஷன், எனிமேஷன் போன்ற இவ்வாறான பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் உதவும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ளும். இங்கு எதிர்க்கட்சியிலே இருக்கின்றவர்கள் இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை இவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஆட்சி காலத்திலே இந்த கல்வியின்பால் இவர்கள் எதை செய்தார்கள் என்பதை இவர்கள் கண்ணாடிக்கு முன்னின்று பார்த்து அதனை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, எதிர்க்கட்சிகளோடு சேர்ந்து இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொண்டவர்களும் கூட இந்த கல்வி சீர்திருத்தத்திலே பல குறைகளை காண்கின்றார்கள். நிச்சயமாக இந்த கல்வி சீர்திருத்தமானது சிறந்த இந்த நாட்டினுடைய கடந்த காலங்களை விடவும்
நாட்டினுடைய
பிரதம மந்திரி, அதுபோன்று நாட்டினுடைய கல்வி அமைச்சர் கல்வியோடு மிக நெருக்கமாக தொடர்பு கொண்ட ஒருவரினால் அவருடைய மேற்பார்வையில் இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய கல்வி அமைச்சர் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டவனாக தொடர்ந்து இந்த கல்வி சீர்திருத்தம் இந்த நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்படுவதன் மூலம் நாங்கள் எதிர்பார்த்த இலக்கினை அடையலாம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.
தேவினி சூத்திவந்தேன கருமன்றி.